நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசுமுறை பயணமாக சீனாவுக்கு சென்றுள்ள நிலையில் பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் டிரம்ப் இடையே சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. வர்த்தகம் முதல் பாதுகாப்பு வரை பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்களும் விவாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி தடையற்று கிடைக்கும் வகையில் ஹோர்மோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்றும் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாது என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் சீன பயணத்தில் என்விடியாவின் தலைமை செயல் அதிகாரி ஜென்சன் ஹுவாங், டெஸ்லாவின் எலான் மஸ்க், ஆப்பிளின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக்கும் பங்கு
பெற்றிருக்கின்றனர். has had and it's to me an honor. We've had a fantastic relationship. We've gotten along. When there were difficulties, we worked it out. I would call you and you would call me, and whenever we had a problem, people don't know, whenever we had a problem, we worked it out very quickly. We're going to have a fantastic future together. Such respect for China, the job you've done. You're a great leader. I say it to everybody, you're a great leader. Sometimes people don't like me saying it, but I say it anyway because it's true. I only say the truth.
சீன அரசு ஊடகமான ஜின்ஹுவா செய்தியின்படி தைவான் விவகாரம் சரியாக கையாளப்படாவிட்டால் இரு நாடுகளும் மோதலுக்கு உள்ளாகும் சூழல் ஏற்படும் என்றும் அது சீன அமெரிக்க உறவுகளை மிகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளும் என்றும் ஜி ஜின்பிங் டிரம்பிடம் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சீனா ஆகிய இரு நாடுகளும் ஹார்மோஸ் நீரிணை தொடர்பாக விவாதித்து வரும் நிலையில் ஈரானின் மேலாண்மை நெறிமுறைகளின் கீழ் சீனாவிற்கு சொந்தமான கப்பல்கள் உட்பட பல கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை கூறியுள்ளது. இவை ஒருபுறம் இருக்க, பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இடையிலான சந்திப்பு புதுடெல்லியில் தொடங்கியிருக்கும் நிலையில் விரிவாக்க கொள்கை மற்றும் போரை தூண்டும் செயல்களுக்காக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டித்துள்ள ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அராகச்சி, மத்திய கிழக்கில் நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற நிலை என்பது ஆக்கிரமிப்பாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் இழப்பை ஏற்படுத்தக்கூடியது என கூறியுள்ளார்.
Why ready to fight with everything we have in defense of our freedom and our soil? We are equally ready to pursue and defend diplomacy. As I have repeatedly stated, there is no such thing as a military solution to anything related to Iran. We Iranians never bow to any pressure or threat. As much as our powerful armed forces remain ready to exact devastating retribution on foreign aggressors, my people are peace-loving and do not seek war. We are not aggressor in this sordid situation, but the aggrieved. These crimes and the Western silence they are met with can only take place if there is a sense of impunity. Iran, therefore, calls upon BRICS member states and all responsible members of the international community to explicitly condemn violations of international law by the United States and Israel, including their illegal aggression against Iran.
ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்கு எதிரான தடைகளிலிருந்து விலக்கு அளிப்பதை நீட்டிப்பது குறித்த அமெரிக்காவின் முடிவை இந்தியா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சூழலில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஐக்கிய நாடுகள் சபை அல்லாத நாடுகளின் ஒருதலைபட்சமான தடைகள் நியாயமற்றவை என சாடியிருக்கிறார். இந்தியா தலைமையில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் அமெரிக்காவால் பெரும் தடைகளை எதிர்கொண்டு வரும் ரஷ்ய மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். லெபனானில் மார்ச் 2 அன்று ஹிஸ்புல்லா உடனான இஸ்ரேலின் மோதல் மீண்டும் தொடங்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேல் நிகழ்த்திய தாக்குதல்களில் குறைந்தது 200 குழந்தைகள் லெபனானில் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநாவின் குழந்தைகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 17 முதல் போர் நிறுத்தம் அமலில் இருந்தபோதிலும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் குறைந்தது 59 குழந்தைகள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என யுனிசெஃப் கூறியுள்ளது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் தரப்பிடையே தற்போது அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. முன்னதாக லெபனான் மற்றும் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் ஏப்ரல் 23 அன்று வெள்ளை மாளிகையில் சந்தித்திருந்தனர். அந்த வேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போர் நிறுத்தத்தை 3 வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்ததுடன் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஏற்படும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியிருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க முதல் உச்சி மாநாட்டிற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆகியோருக்கு அமெரிக்க தரப்பு அழைப்பு விடுத்திருந்தது. ஆனால் அத்தகைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பிற்கு முன்பு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு ஒரு முடிவும் தேவை என்று லெபனான் தரப்பு கூறியதால் அந்த உச்சி மாநாடு நடைபெறவில்லை. இவ்வாறான சூழலில் நேரடி பேச்சுவார்த்தைகள் என்பது இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் இலவச சலுகைகளுக்கு ஒப்பானவை என கூறியிருக்கிறார் இஸ்புல்லா ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் அலி அமார். இதற்கிடையே தெற்கு லெபனானில் உள்ள பல்வேறு இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் மீது இஸ்புல்லா தொடர் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் ரகசிய சந்திப்பு நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருந்த அறிக்கையை ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் மறுத்திருக்கிறது. ஈரான் உடனான போரின் போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்ட இஸ்ரேலிய பிரதமர் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சயீதை சந்தித்ததாக இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் முன்னதாக கூறியிருந்தது. இதுகுறித்து விளக்கமளித்திருக்கும் அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலுடனான ஐக்கிய அரபு அமீரகத்தின் உறவுகள் வெளிப்படையானவை என்றும் இஸ்ரேலுடனான உறவு வெளிப்படையற்ற அல்லது அதிகாரப்பூர்வமற்ற ஏற்பாடுகளை அடிப்படையாக கொண்டவை அல்ல என்றும் அமீரக தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் இந்த சந்திப்பு ஒரு வரலாற்று திருப்புமுனை மிக்கது என இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகம் தெரிவித்திருந்தது. ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள கூற்றின்படி ஓமன் எல்லையை ஒட்டிய அமீரகத்தின் அல் அயின் பகுதியில் இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. கியூபா கடுமையான எரிசக்தி பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 100 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான அமெரிக்காவின் உதவி திட்டத்தை பரிசீலிக்க கியூபா தயாராக இருப்பதாக கியூப வெளியுறவு அமைச்சர் புரூனோ ரோட்ரிக்ஸ் தெரிவித்திருக்கிறார். கியூபா மீதான அமெரிக்காவின் தடை காரணமாக டீசல் மற்றும் இன்னும் பிற எண்ணெய் பொருட்களுக்கு முழுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் கியூபாவில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் மட்டுமின்றி பள்ளிகள் மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் முற்றிலுமாக தடைபட்டிருக்கிறது. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கியூபா மிக மோசமான மின்சார தட்டுப்பாட்டையும் எதிர்கொண்டு வருகிறது. பிரிட்டனின் சுகாதார செயலாளர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங் ஆளும் தொழிற்கட்சி அரசாங்கத்திலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பதவியேற்று 2 ஆண்டுகளை கூட நெருங்காத நிலையில் அவரை பதவியிலிருந்து அகற்ற அச்சுறுத்தும் ஒரு நெருக்கடியாக சுகாதார செயலாளர் பதவி விலகல் பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் உள்ளாட்சி தேர்தல்களில் தொழிற்கட்சி படும் மோசமாக தோல்விகளை தழுவியதைத் தொடர்ந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகிறது. வடக்கு நைஜீரியாவில் நைஜீரிய மற்றும் சாட் நாட்டு படைகள் நடத்திய தனித்தனி வான்வழி தாக்குதல்களில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக வரும் செய்திகள் குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐநா தரப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. நைஜீரியா, கேமரூன், நைஜீர் மற்றும் சாட் ஆகிய நாடுகள் பகிர்ந்து கொள்ளும் பரந்த சதுப்பு நிலத்தில் உள்ள தொலைதூர தீவுகளில் அமைந்துள்ள போகோஹரா முகாம்கள் மீது சாட் நாட்டு விமானங்கள் தாக்குதல் நடத்தியதில் பெரும் அளவிலான பொதுமக்கள் கொல்லப்பட்டது குறித்து ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் வோல்கர் டர்க் கவலையினை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.